வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரேடியோ கோத்தகிரி 90.4. இப்ப நாம கேட்க போறது நலம்தான தோழி நிகழ்ச்சி. நலம்தான தோழி நிகழ்ச்சியில் சாதனை பெண்கள் நடத்துகிற வில்லு பாட்டு கேட்போம். அதுல மாதவிடாய் பற்றிய பிரச்சனைகளை சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கலாமா நேயர்களே?
சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட,
ஆமா
வில்லினில் பாட,
ஆமா
சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட,
ஆமா
வந்தருளாய் மாலை மகளே, தந்தனம் தந்தனம் பாடியே நான் மாதவிடாய் பற்றி சொல்லுறே,
ஆமா
தந்தனம் தந்தனம் பாடியே நான் மாதவிடாய் பற்றி சொல்லுறேன்.
மாதவிடாய் பற்றியா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, புதுசா என்னத்த சொல்ல போறீங்க?
சொல்லுறே சொல்லுறேன் கேளுக, அந்த விவரத்தை சொல்லுறேன் கேளுக, சொல்லுறேன் சொல்லுறேன் கேளுங்க, அந்த விவரத்தை சொல்லுறேன் கேளுக.
சொல்லுங்க சொல்லுங்க, என்னத்ததான் சொல்றீங்கன்னு கேப்போமே.
8 வயசு சிறுமியும் பூ படைந்ததை நானும் சொல்லுறேன், 8 வயசு சிறுமியும் பூ படைந்ததை நானும் சொல்லுறேன்.
அடியாத்தி, இது என்ன புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம காலத்துல இப்படி எல்லாவா இருந்துச்சு?
உண்மையை தானே சொல்லுறே, நீங்க ஒத்துக்கிட்டே தான் ஆகணும்,
ஆமா
உண்மையை தானே சொல்லுறே, நீங்க ஒத்துக்கிட்டே தான் ஆகணும்.
ஜக்கா, எதனாலக்கா இப்படி எல்லாம் ஆகுது?
நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டா அது நல்லது இல்லைன்னு நான் சொல்லுறேன்,
ஆமா
நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டா அது நல்லது இல்லைன்னு நான் சொல்லுறேன்.
ஐயோ, எங்க வீட்டு பசங்களும் அந்த தீனி தானே சாப்பிட்டு இருக்காங்க, வீட்டுல சமைக்கிறத எங்க சாப்பிடுறாங்க?
சத்துள்ள உணவை கொடுத்த சரி செய்திடலாம் என்ன சொல்லுறேன், சத்துள்ள உணவை கொடுத்த சரி செய்திடலாம் என்ன சொல்லுறேன்.
சத்துள்ள உணவா? அப்படின்னா என்னக்காது, நம்ம எப்போதுமே சாப்பாடு தானே சாப்பிடுறோம், சத்துள்ள உணவுன்னு அதுக்கு மேல என்னத்தக்கா சாப்பிட சொல்றீங்க?
பழவகைகளும் கொடுங்க, காய்கறி வகைகளும் கொடுங்க,
ஆமா
முட்டையும் பாலையும் கொடுங்க, கீரை வகைகளையும் கொடுங்க.
ஏக்கா ஏக்கா, ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேக்கணும், சொல்லுவீங்களாக்கா?
கேளுங்க கேளுங்க சொல்லுறே, அந்த விஷயத்தை நானும் சொல்லுறே.
ஏக்கா, நாமெல்லாம் அந்த காலத்துல பழைய துணியை தானே வச்சிருந்தோம்.
பழைய துணிகளை வச்சினா கிருமியாவதுன்னு நான் சொல்லுறேன், பழைய துணிகளை வச்சினா கிருமிகளும் ஆவதுன்னு சொல்லுறேன்.
இப்போ நம்ம பிள்ளைங்க என்னவோ வேப்பிரி ஸ்டேப்பிரின்னு கேக்குதுங்க, அத வாங்கி கொடுக்கணும்னா காசு தேவையில்லையா? அதனால நம்மளால அதெல்லாம் பண்ண முடியுமாக்கா?
சொல்றது சரிதானே, அவங்க சொல்றது கரெக்ட் தானே?
அக்கா, உன்னாண்ட இன்னொரு விஷயத்தையும் கேக்கணும், சொல்லுவீங்களா?
கேளுங்க கேளுங்க சொல்லுறே, அந்த விஷயத்தை நானும் சொல்லுறேன்.
அக்கா, நம்ம ஒரு கீதா பண்ணும் வேணியும் 16-17 வயசாகியும் பெரிய மனுஷன் ஆகலையாக்கா, அது எப்படி?
இரும்பு சத்தோட குறையா அது இருக்கலாம் இன்னும் சொல்லுறேன், இரும்பு சத்தோட குறையா அது இருக்கலாம் இன்னும் சொல்லுறேன், ஹார்மோனோட வேலையா அது இருக்கலாம் இன்னும் சொல்லுறேன், ஹார்மோனோட வேலையா அது இருக்கலாம் இன்னும் சொல்லுறேன்.
சரியா சொன்னீங்க போங்க, தெரியாத நிறைய விஷயத்த தெரிய வச்சுட்டீங்க, எங்களோட சந்தேகம் எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டீங்க.
ஏக்கோ, நிறைய விஷயத்த சொன்னீங்க, நாங்க கூட இந்த வில்லு பாட்டுல என்னத்த கத்துக்க போறோமோ என்னமோன்னு வந்தோம். வந்ததுக்கு நிறைய விஷயத்த இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோக்கா, கிளம்பலாம்க்கா. நாளைக்கு நம்ம ஊருக்கு நர்சக்கா வர்றாங்க இல்லையா, அவங்க மூலியமாவும் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம்க்கா. போலாமா?
போலாம் போலாம், வாங்கக்கா.
நேர்களே, இதுவரைக்கும் நாம நலம்தான தோழி என்ற தலைப்பில் மாதவிடாய் பத்தின வில்லு பாட்டு ஒன்று கேட்டோம். மாதவிடாய் பத்தி நம்ம பகுதி பெண்களின் சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறார் ஊட்டச்சத்து நிபுணர் சுகந்தி அவர்கள். நிகழ்ச்சிக்கு போலாமா?
வணக்கம், என் பேர் சுகந்தி. நான் வந்து குன்னூர்ல இருந்து வந்திருக்கேன். சத்துணவியல் அப்படிங்கிற ஒரு படிப்பு படிச்சிருக்கேன், உணவு சம்பந்தப்பட்ட படிப்பு அது.
வணக்கம் டாக்டர், என் பேர் சுமதி, நான் தப்பக்கம கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் டாக்டர், அதை உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன். சின்ன வயசு இருக்கும்போதே, அதாவது 7-8 வயசு இருக்கிற பொண்ணுங்க சீக்கிரமாக பூ படைஞ்சிடுறாங்க, அது எதனால என்ன காரணம்னு சொல்ல முடியுமா டாக்டர்?
அந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லை. இப்போ நிறைய வந்து இந்த பேக்கெட் ஃபுட், ஜங்க் ஃபுட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உணவுகள் நிறைய குழந்தைங்க சாப்பிட்றாங்க. தீனிகளை வந்து குறைச்சே ஆகணும் ஒன்று. ரெண்டாவது வந்து நிறைய வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸ், அதாவது வந்து ரசாயன உரம் வந்து உணவுக்கு போடுறாங்க, அதோட தாக்கம் ஜாஸ்தி இருக்குது இப்போ. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எப்பவுமே நம்ம அதுக்காக நம்ம வந்து ரசாயனம் தெரிக்காத உணவுன்னா தேடிட்டு போக முடியாது. ஆனால் இப்போ நிறைய இடத்துல வந்து அந்த விழிப்புணர்வு இருக்குது, வெளியில் மக்கள் வந்து வளர்த்து கொண்டு வராங்க, அது கொஞ்சம் விலை ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம அப்புறம் வரலாம். ஆனால் அந்த மாதிரி உணவுகளை வந்து முதல்ல தவிர்க்கணும், அந்த ஜங்க் ஃபுட், பேக்கெட் ஃபுட்டு. அப்புறம் வயசுக்கு மீறிய உணவு கொடுக்கக்கூடாது, அந்தந்த வயசுக்கு அந்தந்த உணவு தான் கொடுக்கணும். நீ சாப்பிடு, நீ அப்போ தான் குண்டாக வேணாம். குண்டாகிறதுல என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் கிடையாது, உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும், குண்டாகிறதுல பிரயோஜனமே இல்லை. அதனால் வந்து நிறைய வயசுக்கு மீறிய உணவு கொடுக்கக்கூடாது, பேக்கெட் ஃபுட் கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து எது கொடுக்குறோம், நிறைய காய்கறிகள் பழங்கள் சேர்த்துக்கிட்டா தான் இது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு காய்கறிகளே பிடிக்காது, சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் அது எப்படியாவது நம்ம உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ வர நிறைய ஹெல்த் ட்ரிங்க், காம்ப்ளான், பூஸ்ட், அதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் டைரெக்டாக நம்ம வந்து இந்த காய்கறிகளை சாப்பிட்றது தான் நம்மளுக்கு நல்லது. இந்த மாதிரி ஹெல்த் ஃபுட்டுக்கு போகாமல், இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரிக்கு போகாமல் நம்ம டைரெக்டாக சாப்பிட்றது தான் என்னை பொறுத்தளவுக்கு நல்லது. குழந்தைங்களை வந்து அவங்களுக்குமே வந்து அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டே இருக்கணும், நிறைய வந்து சர்க்கரையே சுத்தமாக சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க, அதுக்கு பதிலாக வெள்ளம், கருப்பட்டி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது மாதிரிலாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போடலாம் நம்ம குழந்தைகள். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹார்மோன் பிரச்சனையும் இருக்கும், ஒரு சிலருக்கு இந்த உணவு இல்லாமல் அவங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக டாக்டர் அணுகி தான் ஆகணும், ஹார்மோன் பிரச்சனை. அதே மாதிரி நிறைய மாதவிடாய் ஆகுது, இந்த மாதிரி பூ படைஞ்ச உடனே ஆகுதுன்னு சொன்னாக்கா நம்ம உடனே டாக்டர்கிட்ட போகக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு மருந்து கொடுத்து அதை நிறுத்திடுவாங்க. அது வந்து உடல் கழிவு வெளியே தான் ஏறி தான் ஆகணும், நம்ம எதுக்காக அதை தடுத்து நிறுத்தணும். கொஞ்ச நாள் பார்ப்போம், அந்த குழந்தைக்கு ஆனால் என்ன பண்ணால் ஊட்டமான உணவு அந்த நேரத்தில் நம்ம கொடுத்தே ஆகணும். அது வெளியிலேயே வெளியேற ஏற நம்ம உள்ளே தள்ளிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நிறைய உணவுகள் குழந்தை கொடுக்கணும்.
நன்றி டாக்டர், நீங்கள் சொன்னது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. நன்றி, தேங்க்யூ டாக்டர்.
வணக்கம் டாக்டர், என் பேர் ஷகிலா, அரவேணுலேருந்து வரேன். இந்த மாதவிடை காலத்தில் வந்து அதிக ரத்தப்போக்கு ஏற்படுது டாக்டர், கம்மியாகவும் ஒரு சிலருக்கு வருது, இது எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்?
இது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அதாவது பூப்படைந்த உடனே வந்து குழந்தை பொண்ணுங்களுக்கு நிறைய ஆகும், வயசு ஆக ஆக நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் குறைய குறைய உங்களுக்கு வந்து கம்மியாகும். இப்போ ஃபஸ்ட்டு பூ படைஞ்ச உடனே 7 நாளைக்கு இருக்கும், 5 நாளைக்கு இருக்கும், ஒரு 30-35 வயசு ஆச்சுனாக்கா அப்படியே குறையும், 3 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு பீரியட்ஸே வந்து 2 நாளைக்கு தாங்க இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது டாக்டர்னுவாங்க. அவ்வளோதான் உடம்புல, அவ்வளோதான் நம்மளுக்கு தெம்பே இருக்குது, அவ்வளோதான் சுரப்பிகள் வேலையே செய்யும். வயசு ஆக ஆக மிஷின் என்னாகும், வருஷ வருஷம் அப்படியே யூஸ் பண்ண பண்ண 10 வருஷம் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம உடம்புமே. அதனால் வந்து அது ஒரு காரணம் இருக்குது. இன்னொன்று வந்து உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லைனாக்கா சீக்கிரமே வந்து நின்றும், 2 நாள்லேயே நின்றும். அப்போது அது வந்து உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம மாற்றிக்கணும். என்ன ஆனாலும் சரி, நீங்கள் வாரத்தில் 1-2 நாள் கீரைகள், முளைக்கட்டின பயிர்கள் இதெல்லாம் மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மையெல்லாம் போய் ரத்தம் ஊறும் உங்களுக்கு நிறையா. அந்த ரத்தம் ஊறுறதுக்கு என்ன பண்ணால், இப்போ நான் வந்து நான் வாரம் வாரம் முருங்கீரை சாப்பிட்றேன் டாக்டர், வாரம் வாரம் பேரிச்சம்பழம் சாப்பிட்றேன், டெய்லி முட்டை சாப்பிட்றேன், ஆனாலுமே எனக்கு உடம்புல ரத்தம் இல்லைங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதை வந்து உடம்பு ஏற்றுக்கணும்னா அதுக்கு வந்து விட்டமின் சி அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கணும். அந்த விட்டமின் சி இருந்தால் தான் ரத்தத்தை அது உறிஞ்சும். நீங்கள் எவ்வளோதான் வந்து இரும்பு சத்து ஜாஸ்தி உள்ள பொருட்கள் சாப்பிட்டாலும் அந்த விட்டமின் சி இருந்தால் மட்டும்தான் உடம்புல தக்க வச்சுக்கும் அந்த இரும்பை, ஐ மீன் அந்த சத்தை. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, விட்டமின் சி அதிகமுள்ள அதாவது நெல்லிக்காய், ஆரஞ்சு இந்த மாதிரி சிட்ரிக் ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி பழங்கள், விட்டமின் சி அதிகமுள்ள காய்கறிகள்லாம் சாப்பிட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம சாப்பிடும் போதே ஒரு நெல்லிக்காயோ இல்லை ஒரு ஆரஞ்சு ஜூஸோ இல்லை ஆரஞ்சு பழமாவோ சாப்பிட்டுட்டு அப்புறமா அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் கீரையோ முட்டையோ சாப்பிட்டீங்கன்னா அப்படியே அந்த நீங்கள் சாப்பிட்ட அந்த இரும்பு சத்தை தக்க வச்சுக்கோங்க உடம்புல. நான் நிறைய சாப்பிட்றேன் இரும்பு சத்துள்ள பொருள், ஆனால் எனக்கு ரத்தமே இல்லைங்கிறாங்களேங்கன்னா இதுதான். இன்னொன்று வந்து வயிற்றில் பூச்சி இருக்கும். நீங்கள் பூச்சி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் அந்த பூச்சி சாப்பிட்டுக்கும், ஸோ உங்களுக்கு உடம்புல ரத்தமே இருக்காது. அதனால் எந்த நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைமோ உங்கள் வயிற்றை வந்து சுத்தம் பண்ணிடுங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறிச்சுனாலே உங்களுக்கு சத்து உள்ளே வந்து தங்கிக்கும். அதனால் அது நீங்கள் கடைப்பிடிச்சி ஆகும்.
தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.
வணக்கம் டாக்டர், என் பேர் மல்லிகா, நான் சேலவை கிராமத்திலேருந்து வரேங்க டாக்டர். இந்த மாதவிடாய் காலங்களில் வயிற்று வலி, முதுகு வலி, மார்பக வலி, உடல் சோர்வு, வாந்தி போன்றவைகள் எதனால் வரும்னு சொல்ல முடியுமா டாக்டர்?
இது எல்லாமே வந்து இந்த சுரப்பிகளால் வருது. சுரப்பிகள் ஹார்மோன் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வயிறு வலி, வாந்தி, இடுப்பு வலி, மார்பக வலி எல்லாத்துக்குமே இருக்கும். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டு வரும். ஒவ்வொருத்தருக்கு வந்து மாதவிடாய்க்கு முன்னாடியே மார்பக வலி வரும். ஐயோ நடந்தாலே எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு பயமாக இருக்குது, பிரஸ்ட் கேன்சர் ஒன்றுவாங்க கேட்பாங்க. அது கிடையாது, கேன்சர் தான் உங்களுக்கு வலியே இருக்காது. இது வந்து இந்த சுரப்பிகளோட வேலைகள் உங்களுக்கு வந்து முன்னறிவிப்பாக சொல்லுது, முன்னெச்சரிக்கையாக சொல்லுது, ஓ உனக்கு வந்து மாதவிடாய் வரப்போகுதுங்கிற மாதிரி. இது வந்து நார்மல் தான், எல்லாத்துக்குமே இருக்கும். இது வந்து பயப்பட தேவையில்லை. ரொம்ப பொறுக்க முடியாமல் வலி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து டாக்டர் அணுகணும். அதுவும் வந்து பெயின் கில்லர்ஸ் போடக்கூடாது. யாராக இருந்தாலும் என்ன வலி, மயக்கம் இல்லை என்ன வந்தாலும் அந்த பீரியட்ஸ் டைமில் மாத்திரை எதுவுமே சாப்பிடாதீங்க. ஏன்னா வந்து என்ன ஆகும்னா அந்த மாத்திரை வந்து வலியை கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி அந்த பெயின் கில்லர்ஸ் ஆன்டிபயோட்டிக் எல்லாம் சேர்ந்து பிற்காலத்தில் கட்டியாக உருவாகி உங்கள் கர்ப்பப்பையில் கட்டிகள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால வந்து நீங்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரி வலி வருது அதெல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. அதனால தான் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி மாதவிடாய் டைமில் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் பெண்கள் அப்படின்னு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீங்கள் வெளியில் தான் உட்காரணும். இதுக்கு என்ன காரணம்னா ரெஸ்ட் எடுக்கணும், அது தொடக்கூடாது. ஜெர்ம்ஸ் ஓட்டிக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பெண்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அந்த மூணு நாள் அவங்க வந்து ஒரு ஓரமாக உட்காந்துக்கோங்க, நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேணாம். இதுதான் காரணமே தவிர நம்ம டயர்ட் ஆகுமே பாடி அப்படிங்கிறனால தானே தவிர, மற்றபடி இதுக்கு வந்து பயப்படுறதுக்கான இதுகள் சாத்தியக்கூறுகள் வந்து எதுவும் வந்துருமோ வியாதி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மாத்திரைகளை தயவு செய்து யாரும் எதுவுமே சாப்பிட்றது.
ரொம்ப நன்றி டாக்டர், மனசில் இருந்த பயம் இப்போ தெளிவாயிருச்சு. ரொம்ப நன்றி டாக்டர்.
என் பேர் மஞ்சுளா, நான் கல்லாட கிராமத்திலேருந்து வரேன் டாக்டர். எனக்கு ஒரு சந்தேகம் டாக்டர், பெண்களுக்கு அதிகமாக வெள்ளைப்படுதல் எதனால் ஏற்படுதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
வெள்ளைப்படுதல் வந்துட்டு உடம்புல சத்துக்கள் சரியாக இல்லைன்னா, சரியாக சாப்பிடலனாக்கா உங்களுக்கு வெள்ளைப்படுச்சுன்னா அறிகுறி நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம். அது வந்து நார்மலாகவும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து ஆகும். அதாவது ஒரு ஒரு துளி ரெண்டு துளி ஆகிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மாதவிடாய் ஆகிற மாதிரி வெள்ளைப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் அணுகி ஆகணும். அது ஒரு அறிகுறி. அடுத்த அறிகுறி வந்து ஸ்மெல் வரும், ரொம்ப மோசமான ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வந்தாலும் டாக்டர் அணுகியே ஆகணும். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னென்னா, நீங்கள் சத்தா இல்லை, ஆரோக்கியமான உணவு சாப்பிடல, நல்லா சாப்பிடணும். நான் குண்டாயிருவேன் உள்ளே இருந்து என்ன பண்ண போகிறீங்க, அழகாக இருந்து என்ன பண்ண போறீங்க, 10 வருஷம் கழிச்சு எல்லாம் வந்து வயசாயனா எல்லாம் எல்லாமே தான் போக போகுது. ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம அழகாக இருக்கணுங்கிறத விட ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அதனால் வந்து நல்லா சாப்பிடுங்க. அந்த வெள்ளப்படுறதுக்கான காரணங்கள், நீங்கள் எப்போ டாக்டர்கிட்ட போகணும்னா, மாதவிடாய் மாதிரி ஆகுது, ரொம்ப இடுப்பு வலிக்குது, வயிறு வலிக்குது, வந்து என்னால் வந்து ஸ்மெல் தாங்க முடியல அப்படிங்கும் போது மட்டும்தான் நீங்கள் டாக்டர்கிட்ட போகணுமே தவிர, நார்மல் ஆகிறது வந்து பிரச்சனை இல்லை, அது இருக்கும். ஆனால் நல்லா சாப்பிட்டீங்கன்னா இதை நீங்கள் தடுத்துடலாம். வெள்ளைப்படுதல் வந்து இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதவிடாய் வரத்துக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிகுறிய மாதிரி வரும். அதுக்கும் இதுக்கும் வந்துட்டு தொடர்பு இருக்கான்னாக்கா இது ஒன்று தான், அறிகுறி மாதிரி இருக்குமே தவிர, மற்றபடி ரெகுலராக வெள்ளப்படுது அப்படின்னா நீங்கள் டாக்டர் கண்டிப்பாக அணுகி ஆகணும். ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இது ப்ராப்ளம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது, ஆனால் ரொம்ப போச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் அணுகி ஆகணும். ஏன்னா வந்து இந்த வெள்ளப்படுதல் வந்து கேன்சர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் வர அளவுக்கு படுத்தும். அதனால நீங்கள் வந்து ரொம்ப வந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் அணுகி ஆகணும். முன்னாடியே வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னெச்சரிக்கையாக நம்ம போய் டாக்டரை பார்க்கறது நல்லது.
ரொம்ப நன்றி டாக்டர், நீங்கள் சொன்னது நல்ல உபயோகமே இருந்துச்சு.
வணக்கம் டாக்டர், அரவிந்த்லேருந்து சாதனா பேசுகிறேன். டாக்டர், இப்போது மாதவிடாய் காலங்களில் வந்து முந்தி நிறையா நம்மளே நம்ம பீரியட்லேயே வந்து நிறையா துணியை யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து துணி யூஸ் பண்ணுறது வந்து சரியா தப்பா?
இப்போ வந்து அப்பா யூஸ் பண்ணாங்க, அதனால் வந்துட்டு யாருக்குமே ஒன்றுமே ஆகலையே, நல்லா தானே இருந்தாங்க, இப்போயும் இது யூஸ் பண்ண சொல்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ வந்து நிறைய ஹைஜீனிக் ப்ராப்ளம்ஸ், அதாவது சுகாதார பிரச்சனைகள் வருது. நம்ம சுத்தமாக அதை வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். அந்த துணியை யூஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொல்ல கிடையாது, ஆனால் அது வந்து சுத்தமாக துவைச்சு சோப் போட்டு துவைச்சு அது டெட்டால் போட்டு வாஷ் பண்ணி நல்லா வந்து காயணும். காயலைன்னாக்கா துணி சரியாக காயமாக யூஸ் பண்ணோம்னாக்கா அது திருப்பி நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆச்சுனாக்கா புண்ணாகி திருப்பி வந்து நிறைய யூடிஐன்னு சொல்லுவாங்க, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னு சொல்லி, அதெல்லாம் வரத்துக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா துணியை வந்து கூடிய மட்டும் அதாவது சுத்தமாக வச்சுருந்தோன்னா யூஸ் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு இந்த துணி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டோன்னா அது பிரச்சனையே இல்லை, சுத்தமான துணியாக யூஸ் பண்ணணும். ஆனால் மேக்ஸிமம் இப்போ வந்து யூஸ் பண்ணுற காட்டன் கூட, இந்த இப்போ வர நாப்கின்ஸில் யூஸ் பண்ணுற காட்டன் கூட நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மாற்று இதுவும் வந்து தயார் பண்ணுறதுக்காக யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் நம்ம சுத்தமாக, அதாவது சுகாதாரமாக ஹைஜீனிக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தோன்னா இந்த மாதிரி துணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
மேம், அந்த துணி யூஸ் பண்ணுறதுனால பால்வினை நோய்கள் வருது அப்படிங்கிறாங்க, அது நிஜமா மேடம்?
அது சொன்னே, சுத்தமாக யூஸ் பண்ணனா எதுவுமே நம்மளுக்கு வரதுக்கு சான்சஸ் இல்லை, இல்லைனாக்கா உங்களுக்கு வரும். அதை சொன்னாலே யூடிஐன்னு சொல்லிட்டு யூரினரி ட்ராக்ட், அது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூத்திர பை இருக்கு இல்லையா, அது வழியாக உங்களுக்கு வந்து கிருமிகளாகி இன்ஃபெக்ஷன் ஆகி அது திருப்பி உள்ளே போய் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சாதாரணமாக சொல்ல முடியாது யூடிஐன்னு சொல்லிட்டு, அது வந்து பெருசாக ஆகிற பெரிய லெவலில் பிரச்சனைகள் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது.
தேங்க்யூ டாக்டர்.
வணக்கம் டாக்டர், என் பேர் சுமதி, தப்பக்கம்பு கிராமத்திலேருந்து வரேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் டாக்டர். இப்போ வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு இருக்குது, அதை வந்து சரி பண்ணுறதுக்காக வேண்டி மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க. இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க குழந்தை பிறக்கிறது பற்றி அந்த டைமில் அதனால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா?
சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி கேட்குறீங்க நீங்கள் அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால. கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா வந்து நம்ம நிறைய பேர் இப்போ அலோபத்திக்கு போகிறோம்னாக்கா அதில் வந்து இப்போ எல்லா மாத்திரையுமே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு நல்ல ஆயுர்வேதா சித்தா அந்த மாதிரி டாக்டரை அணுகணும். உணவால் சரி பண்ண முடியாது, வேறு எதாலையும் சரி பண்ண முடியாது. உணவே மருந்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. எதை வந்து எந்த அளவில் எடுக்கணுங்கிறது இருக்குது. அந்த அளவில் எடுத்தோம்னாக்கா நம்ம வந்து இந்த இந்த பிரச்சனையே நம்மளுக்கு வராது. அதனால் என்ன பண்ணணும்னாக்கா நம்ம வந்து அலோபதிக்கு போகாமல் சித்தா ஆயுர்வேதா அந்த மாதிரி போனால் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியல. அதே மாதிரி நம்ம ஒரு மருந்து எடுக்கிறோம்னா, இப்போ வந்து ஒரு 15-20 வருஷம் ஒரு ஹோமியோபதி ஒரு அலோபதியோ எடுக்கிறோம்னாக்கா அது 15-20 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்ததுக்கு மாற்றணும். அதையே நம்ம காலம் ஃபுல்லாக எடுத்தோம்னா நம்ம உடம்பு வந்து அதுக்கே இதாகி வேறு எந்த மருந்து எடுத்தாலும் நம்மளுக்கு ஒத்துக்காது, ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு நம்ம பாடி வந்து அதுக்கே பழகிரும். பழகுனால என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு வேற எந்த அடுத்த மருந்துக்கு வயசான காலத்தில் நம்ம சித்தா ஹோமியோபதியெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்கும். இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாத்திரை பிபி, எனக்கு பிபிக்கெல்லாம் இன்னும் வந்து ரொம்ப மாத்திரை கண்டுபிடிக்கல, சித்தா ஆயுர்வேதா மாத்திரை சாப்பிட்டோம்னாக்கா அலோபதி இதுவும் வந்து ஒத்துக்காது. அதனால என்ன பண்ணணும்னா குறிப்பிட்ட வருஷம் நம்ம அதை பார்த்துட்டு அப்புறம் அடுத்தது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர, நான் வந்து ஆயுர்வேதா பார்க்குறேன் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லை, 20 வருஷமாக அதான் பார்த்துட்ருக்கேன்னா வெரி குட், நான் இல்லைன்னா சொல்லுது, பட் கேர்ஃபுல்லாக இருங்க.
நன்றி டாக்டர்.
வந்து ரத்தப்போக்கு அதிகமாக வந்ததுன்னா அது வந்து மரணம் வரைக்கும் வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுவாக வந்து ஒரு கருத்து வந்து இருக்கு. அது வந்து நிஜமாவே அப்படிதானா? ஏன்னா அது வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்கு, ஏன்னா ரத்தப்போக்கு அதிகமாக போனதுனால இறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு, ஒன்று. ரெண்டாவது, ரத்தப்போக்கு இருக்கும்போது உடலுறவு வந்து வச்சுக்கக்கூடாது, இல்லைனா வந்து சில நேரங்கள்லாம் வந்து தவிர்க்க முடியாமல் என்னோட ஹஸ்பண்ட் ஃபோர்ஸ் பண்ணுறாருன்னு நான் வந்து அந்த டைமில் வந்து இருக்கணும் அப்படின்னா அது எனக்கு அன்ஈஸியா இருக்குன்னா கூட அதை தாண்டி வந்து அதுல வேற ஏதாவது விளைவுகள் வருமா?
சரி, முதல் கேள்வி வந்துட்டு ரத்தப்போக்கு பத்தி கேட்டீங்க. அதாவது நான் இருக்கேன், எனக்கு ஏற்கனவே ரத்த சோகை இருக்கு, அதனால நிறைய ரத்தம் வெளியேறுதுன்னா சுத்தமா எனக்கு உடம்புல ஒண்ணுமே இருக்காது, நான் ஃபுல்லா ட்ரெயின் அவுட் ஆயிடுவேன், எனக்கு உடம்புல ஒண்ணுமே இருக்காது, நான் சரியாகவும் சாப்பிடல, எனக்கு தெம்பே இல்லை, எனக்கு வந்து 4 கிராம் தான் இருக்குது. ஒரு ஒரு சாதாரண பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12-13 அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இருக்கணும். ஆனால் 4 கிராம் தான் இருக்குதுன்னு சொன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி பிளட் ஏற்றிக்கணும். நீங்கள் சாப்பிட்றதுனால அந்த 4 கிராம் உடனே 10 கிராம் ஆகாது, அந்த 4 கிராம் அதுக்கும் கீழே போச்சுன்னா கண்டிப்பாக பிளட் வந்து ஏற்றியே ஆகணும், அதுக்கும் கீழே போச்சுன்னா தான் நீங்கள் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ரத்த சோகை உள்ளவங்களுக்கு தான் அது, ரொம்ப வீக்காக இருக்காங்க நிறைய, இங்கே அப்படி ரொம்ப கம்மி, பட் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரிசா பீகார் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அனிமிக்காக இருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரி இந்த உடலுறவெல்லாம் வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க ரிப்பீட்டட் குழந்தைங்க வேறு அடுத்து குழந்தைங்க இருக்கும், அந்த லேடி ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. ஒரு 35 வயசுலேயே அவங்கள பார்த்தா 50 வயசு பாட்டி மாதிரி இருப்பாங்க, எந்த அளவுக்கு உடம்புல ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்புகள் இருக்குது, இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுனாலனாக்கா ரத்த அளவு வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். ரத்தம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், உடம்புல ஒன்றுமே இருக்காதே. அதனால வந்து அந்த 4 கிராம் கீழே போச்சுன்னா ரத்தம் உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரத்தம் ஏற்றியே ஆகணும். ஏற்றிட்டு நம்ம வந்து நான் உணவு கொஞ்சமாக நம்மளால் சாப்பிட முடியாது, ஏன்னா வந்து அந்த ரத்த சோகை இருக்கும்போது சாப்பிடவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் வந்து நம்ம உணவை வந்து உள் செலுத்திக்கிட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து 2 இட்லி சாப்பிட்றேன்னா நாளைக்கு 3 இட்லி சாப்பிடணும், ஒரு வாரம் கழிச்சு அதை 5 இட்லி ஆக்கணும், அந்த மாதிரி உணவுகள் நிறைய தானியங்கள் சாப்பிடணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ரத்த போக்கு போகுதேன்னு பயந்துட்டு அந்த டென்ஷன்லேயே கூட ஒரு சிலருக்கு வந்து பயத்திலேயே கூட ஸ்ட்ரெஸ்லேயே கூட ஆகலாம். அதனால் நம்ம நம்மளை வந்து தைரியமாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது கேள்வி வந்து உடலுறவை பற்றி சொன்னீங்க, அது வந்து எதுக்காக பண்ணக்கூடாதுன்னாக்கா அது வந்து நம்மளுக்கு அதாவது கெட்ட ரத்தம் தான் வெளியேறுது. அது வந்து ஒரு ஆண் கூட உடலுறவு பண்ணும்போது அது இன்ஃபெக்ஷன் ஆக சான்சஸ் இருக்குது ரெண்டு பேத்துக்குமே. அதனால தான் அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே தவிர அது ஒன்று. அண்டு ஹைஜீனிக் கிடையாது, அது ரெண்டு பேத்துக்குமே வந்து அது ஹைஜீனிக் கிடையாது. தவிர்க்கிறது ரொம்ப நல்லது.
வணக்கம் டாக்டர், என் பேர் சுமதி, தப்பக்கம்பு கிராமத்திலேருந்து வரேன். என் பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்காங்க, குழந்தைக்காக வேண்டி ஆகிட்டே இருக்காங்க. அதுக்காக என்ன ஏதுன்னு கேட்கலான்னு டாக்டர் ஆலோசனை கேட்டோம். அவங்க வந்து உங்களுக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன டாக்டர்
பிசிஓடினாக்கா? பாலிசிஸ்டிக் ஓவரி, கட்டி, அவங்களோட அவங்க கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்குது. இது வந்து இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு, ஆனால் இது வந்து காமன் சொல்லி விட முடியாது. காரணம் வந்து நம்ம வந்து உணவு பழக்க வழக்கத்தினால தான் இது வர்றது. அந்த காலத்தில் கல்யாணம் வைக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் 6 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இந்த 6 மாதம் கேப்னா கல்யாணம் ஆக போகுது, அடுத்து என்ன குழந்தை பிறக்க போகுது, அதுக்கான உணவு கொடுப்பாங்க. அந்த 6 மாதம் அதுக்கு தான் அந்த காலத்தில் எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, இன்றைக்கி நைட் நிச்சயம், நாளைக்கு கல்யாணம்ன்றாங்க. அது வந்து அந்த காலத்தில் எல்லாம் பண்ணாங்கன்னாக்கா அது வந்து அவங்க எவ்வளோ தெளிவாக இருந்தாங்க. யாரும் படிக்கல, சயின்ஸ் படிக்கல, டெக்னாலஜி படிக்கல, ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியும் என்னென்னா உணவு வந்துட்டு இப்போ கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவங்கள வந்து தயார்படுத்தணும். ஏன்னா அடுத்தது தாய்மை தான், அவங்களுக்கு வந்து நல்லா சத்தான உணவு கொடுத்தே ஆகணும். அண்ட் உடம்பு வாகு ஒன்று இருக்குது, பருமனாக இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சா, 2 மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுதா, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்கள வந்து டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி கல்யாணம் ஆக போகுது, இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரே வழி அவங்க மருந்து கொடுப்பாங்க இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. நம்ம உணவு மூலமாக தான் அதை சரி பண்ண முடியும். அப்போ உணவை நல்லா சாப்பிடணும். இப்போ அவங்களுக்கு பிசிஓடி இருக்குன்னாக்கா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும், ஏன்னா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ட்ரீட்மெண்ட்டில் இருந்து தான் அடுத்து, ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் குழந்தை பிறக்க, பட் கண்டிப்பாக குழந்தையெல்லாம் இருக்கும், அதில் ப்ராப்ளம் இருக்காது. அவங்க வந்து ஆனால் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி ஆகணும். அது ஒருத்தர் உடம்பை பொறுத்து, கட்டியை பொறுத்து, அவங்களோட அந்த சைஸஸ் பொறுத்து கரையுமா இல்லை வந்து அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. மருந்தும் கொடுப்பாங்க, இந்த டைமில் உடலுறவு வச்சுக்கலாம் அந்த மாதிரியும் அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்கிற டைமில் உடலுறவு வச்சுக்கணும்னு சொல்லி. ஸோ அது அவங்க அது உங்க உடல் வாகு பொறுத்து இருக்கு.
மாதவிடாய் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து 28 நாள்லேருந்து 32 நாளுக்குள்ளேங்கிறது தான் நம்ம சைக்கிள்னு சொல்கிறோம். ஆனால் என்னென்னா சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஒரு 20 நாள் 22 நாளில் வந்துடுது. ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா 40 நாள் 45 நாள் கூட போகுது. அது வந்து என்ன காரணத்தினால வருது, இது முதல் கேள்வி. ரெண்டாவது தொடர் உதிரப்போக்கு, 3 நாள் அதிகபட்சம் 4 நாள் அது படும், 5வது நாள் நிச்சயமாக நின்றுரும் அப்படிங்கிற மாதிரி போய், 7 நாள் 8 நாள் கூட தொடர்ச்சியாக அந்த உதிரப்போக்கு போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் இருக்குது, பெரியவங்களுக்கும் இருக்குது. அது என்ன காரணத்தினால இருக்குது?
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முதல் கேள்வியை வந்து 28 நாள் சொன்னீங்க, சைக்கிள் 28 நாள் ஆகிறது தான் நார்மல். முன்னாடியே ஆச்சுனாலும் உங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கிற சான்சஸ் இருக்குது. 40 டேஸ் ஒன்ஸ் ஆச்சுனாலும் ஹார்மோனல் சேஞ்சஸ் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக அதை நீங்கள் ரெகுலர் பண்ணி தான் ஆகணும், ஒரு டாக்டரை நீங்கள் அணுகி தான் ஆகணும். ஆனால் 28 நாளுங்கிறது தான் ரெகுலர் சைக்கிள், அது வந்து ஜாஸ்தி கம்மி அதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இதே கிடையாது. நம்ம உடம்புல ஏதோ ப்ராப்ளம்னு அப்படின்னா அர்த்தம். அது ஒன்று. ரெண்டாவது கேள்வி வந்து என்ன கேட்டிங்க, நிறைய ஆகுதுன்னு சொன்னீங்க. அது வந்து ஏஜ் பொறுத்து, இப்போ புதுசாக வந்து பூ படைஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆகும், 15 நாள் 1 மாதம் வரைக்கும் கூட ஆகும். அந்த ரத்தப்போக்கு வந்து உடனே ஐயோ என் பிள்ளை வந்து நிறைய போகுது டயர்டாயிட்டான்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, அழகாக ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க, நின்றும். ஆனால் அது அப்படி நம்ம வந்து வாலண்டியராக மாத்திரை கொடுத்து நிறுத்தக்கூடாது, தானாக நிற்கணும். ஸோ அது வந்து என் குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சத்தான உணவை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நான் நிறுத்தத்துக்கு டாக்டர் கூட்டிகிட்டு போகிறேன்னாக்கா அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் வரைக்குமே கூட ஒரு 7 நாள் 10 நாள் அந்த மாதிரி ஆகும் குழந்தைக்கு, அது நார்மல் தான். அதே மாதிரி நிறைய வயசானவங்களுக்கு ஆகுதுன்னா மெனோபாஸ் டைமாக இருக்கும், அதாவது அந்த பீரியட்ஸ் நிற்கிற டைமாக இருக்கும், அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய ஆகலாம். ஆனால் 1 மாதம் 1.5 மாதம் ஆகுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி ஆச்சுனாக்கா உங்களோட கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் சாத்தியக்கூறுகள் உண்டு. நம்ம வந்து எதுவுமே வந்து முன்னாடியே பார்த்துக்கிறது நல்லது.
அதாவது மாதவிடாய் நிற்கின்ற அந்த காலகட்டம், அந்த மாதிரி சூழலில் மாதவிடாய் தொடர்பான என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து பெண்கள் சந்திப்பாங்க?
மெயின் பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங் இருக்கும். நிறைய ஆண்களுக்கு அது புரிஞ்சுக்கவே முடியாது. எரிஞ்சு எரிஞ்சு விழுற நான் வீட்டுக்குள்ளே வந்தாலேன்னு வாங்க. ஆனால் அது நம்மளோட மூட் ஸ்விங், நம்மளோட அது நம்ம இன்போன். அது நம்மளுக்கு நிறைய பீரியட்ஸ் ஆகும், ஒரு ரிலாக்ஸ் பண்ண டைம் இருக்காது, வயசானவனும் உடம்புல தெம்பே இருக்காது, அதுக்கு ஒரு சத்துவம் இருக்காதா, நம்மளால் வந்து எதுவுமே வந்து ஒரு இரிட்டேட் ஆகும் ஈஸியாக. அந்த மூட் ஸ்விங் ஆம்பளைங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஸோ மூட் ஸ்விங் மெயின் ஃபஸ்ட்டு இது, நம்ம அதை புரிய வைக்கணும் அவங்களுக்கு. ஸோ அடுத்தது வந்து முட்டிக்கு முட்டி சீக்கிரமே, அதாவது 40 வயசுலேயே இப்போ நிறைய பேருக்கு பீரியட்ஸ் நின்றுது, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சீக்கிரமே நின்றுச்சுன்னா ஐ அப்பா சந்தோஷமே பட முடியாது. கொஞ்சம் நாள் கழித்து ஒரு 4-5 மாதத்துலேயே உங்களுக்கு மூட்டு வலி வந்துடும், ஆர்த்ரைட்டிஸ்ன்றவாங்க. நடக்க முடியாது, உட்கார முடியாது, தரையில் உட்காரக்கூடாதுன்னு வாங்க டாக்டரு, வெயிட்டை குறைங்கன்னு வாங்க. நிறைய வாக்கிங் போங்கன்னா வாக்கிங்கே போக முடியாது. ஸோ வந்து சீக்கிரம் நின்றுச்சுன்னா அப்பாடான்னு உட்காரவும் முடியாது நம்மளால். ஸோ அது வந்து ஒரு 45-50 அந்த மாதிரி ஏஜில் நின்னால் தான் நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அண்ட் மெனோபாஸ் டைமில் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அப்போ சாப்பிட முடியாது வயசான காலத்தில், ஆனால் ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்ற அரிசியை குறைச்சிக்கோங்க, அரிசியை குறைச்சிட்டு ராகி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி முளைக்கட்டின பயிர்கள் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த மெனோபாஸ் டைமில் உங்களை இது பண்ணிக்கலாம்.
டாக்டர், இப்போ வந்து 42 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க, குழந்தைங்களாம் இருக்காங்க, பீரியட்ஸ் வந்து கரெக்டாக ஆகுறதில்ல. அப்படின்னா வருஷமாகவும் போயிடும், இல்லைன்னா 6 மந்தாகவும் போயிடும், ஆனால் எப்போ ஆகுது எப்போ நிற்கிதுன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அது எதனாலன்னு புரிய மாட்டேங்குது.
அது மெனோபாஸ் தான், உங்களுக்கு பீரியட்ஸ் நிற்கிற டைம் ஆகுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6 மந்த்ஸ் 3 மாதத்துக்கு ஆகாது, 3 மாதம் கழிச்சு ஆகும். ஐயோ நின்றுச்சுன்னு சந்தோஷப்படுவோம், ஆனால் 3 மாதம் கழிச்சு ஆகிடும். 6 மாதத்துக்கு ஆகாது, அப்பா நின்றுச்சுன்னு நினப்போ திருப்பி 6 மாதம் கழிச்சு ஆகும், 1 வருஷம் கழிச்சு ஆகும். அப்படி வந்து தான், அதாவது இப்படி நிற்கிறதா நல்லது, 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் அது மாதிரி நிற்கிறது நல்லது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை பற்றி கவலைப்பட வேணாம், ஆனால் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நம்ம அடுத்து பீரியட்ஸ் எப்போ வேணாலும் ஆகலாம், நம்ம எங்கேயாவது வெளில போகிறோம்னாக்கா கையில் வச்சுக்கிறது நல்லது.
கட்டி கட்டியே போகும்போது அது 1 மாதம் பீரியட்ஸ் ஆகுது, அதுக்கப்புறம் கழிஞ்சு 1 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் பீரியட்ஸ் ஆகுது. இது வந்துட்டு எதனால், இல்லை இந்த யூட்ரஸ்க்கு நச்சும் பிரச்சனை ஆகுமா?
இல்லை இது வந்து ஏஜ் பொறுத்து தான். எப்படின்னாக்கா இன்னொன்று வந்துட்டு, இப்போ இந்த போன மாதம் எனக்கு கம்மியாயிருச்சுன்னா இந்த மாதம் எனக்கு அடுத்த மாதம் எனக்கு ஜாஸ்தி ஆகும், அந்த எக்ஸ்ட்ரா கழிவுகள் எல்லாம் வெளியில் வரும், அந்த மாதம் தங்குனதெல்லாம் வெளியில் வரும். ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அதே மாதிரி நீங்கள் போன மாதம் வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணியிருக்கலாம், வேலை விஷயமா சரியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க, பீரியட் சரியாக ஆகாது. இதே அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்திருக்கலாம், நல்லா ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ருக்கலாம், இல்லை அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம், அங்கே நல்லா சந்தோஷமாக நிறையா சாப்பிட்ருக்கலாம், அப்போ வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி ரெகுலராக வந்து உங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்கு மேலே 15 டேஸ்க்கு மேலே பீரியட்ஸ் நிறைய கட்டி கட்டியாக ஃப்ளோ ஆகுது, நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் பார்த்தாகணும். நிறைய அதில் வந்து ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கலாம், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கலாம், இல்லை வந்து யூட்ரஸ் வந்து பல்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பல்கி யூட்ரஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் இருக்குது. நீங்கள் டாக்டர் அணுகிறது நல்லது. பட் ஆஃப்டர் இது ரெகுலராக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போகிறது நல்லது, இல்லைன்னா பயப்பட வேண்டாம்.
வணக்கம் டாக்டர், இன்னொரு க்வெஸ்சன். இப்போது அந்த மாதவிடாய் ஆகி 3 நாள் கழித்து அப்புறம் திரும்பி 15 டேஸ் அந்த ஓவரிஸ் நடக்கும்போது வயிற்றில் சிவியர் பெயின் வருது, அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கா?
வயிற்றில் வலி இருக்குன்னாக்கா தெரியல, அது சிம்டம்ஸாக என்னன்னு தெரியல. யூஸ்வலாக வந்து நார்மல் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பிரெஸ்ட்டில் பெயின் இருக்கும், நடக்கவே முடியல, பிரெஸ்ட்டு வலிக்குதுன்னுவாங்க. ஒரு சிலர் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது 4 நாளைக்கு முன்னாடின்னுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ் பார்த்துருக்கேன் என்னன்னாக்கா, எனக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஏப்பம் ஏப்பமாக வருது, அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா 4 நாள் கழிச்சு பீரியட்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது.
மேம், இப்போ வந்து எங்கள் கலாச்சாரத்தில் வந்து இந்த படுகாஸ் கலாச்சாரத்தில் வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் அது இதுன்னெல்லாம் நிறைய வருது மேடம். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, லேடிஸ் வந்து பீரியட் தள்ளி போடுறதுக்காக ப்ரிமோலூட் எண் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அது நல்லதா நல்லது இல்லையா?
ப்ரிமோலூட் வந்து ரொம்ப ஃபேமஸ் பெண்கள் மத்தியில். ஏன்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் தள்ளி போகும், நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் பண்டிகை கொண்டாடுறேன், தயவு செய்து செய்யாதீங்க. அது வந்து தள்ளி போடுறதுக்காக சாப்பிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ், பின்னாடி கேன்சர் வரதுக்கு. அது வந்து கட்டிகள் உள்ள தங்க, அழுக்கு உள்ள தங்கச்சுன்னா எதுக்குங்க அழுக்கு உள்ள வைக்கிறீங்க, வெளியில விட்டுருங்க. அழுக்க உள்ள வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கட்டியா ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த கட்டி என்ன ஆகும், பிற்காலத்துல கேன்சர் செல்ஸா ஃபார்ம் ஆகும். அதனால தயவு செய்து பீரியட்ஸை தள்ளி போடுறேன், ஃபெஸ்டிவல்காக தள்ளி, ஃபெஸ்டிவல் போகாதீங்க, அடுத்த வருஷம் வேணாலும் போய்க்கோங்க, ஆனா பீரியட்ஸை தள்ளி போடாதீங்க. அப்படி உங்களுக்கு தள்ளி போடனா இயற்கையான முறைகள் செய்யுங்க. தேங்காய் தண்ணி குடிச்சாக்கா பீரியட்ஸ் தள்ளி போகும்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸாக ஒரு மூணு நாள் நாலு நாள் தேங்காய் தண்ணி குடிங்க. பொட்டுக்கல்ல இருக்கு இல்லையா, பொட்டுக்கல்ல சாப்பிட்டா பீரியட்ஸ் தள்ளி போகும்னு சொல்லுவாங்க. மாத்திரை சாப்பிடாதீங்க, இந்த மாதிரி தள்ளி போடுங்க. இல்லை முன்னாடியே ஆகணும்னா எள்ளு பப்பாளி இந்த மாதிரி உணவை சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா பீரியட்ஸ் முன்னாடியே ஆயிடும். இந்த மாதிரி இயற்கையாக சாப்பிடுங்களே தவிர இந்த ப்ரிமோல்யூட்டு இந்த மாத்திரை இது தயவு செய்து எடுக்காதுங்க. அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் வலி இருக்குன்னு சொல்லி பெயின் கில்லர்ஸ் சாப்பிடாதீங்க. பெயின் கில்லர்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கவே கூடாது. கட்டிகள் ஃபார்ம் ஆகும், கண்டிப்பாக கட்டி வரும்.
நேர்களை, இன்றைய நிகழ்ச்சியில் மாதவிடாய் பிரச்சனைகள் குறித்து நிறைய தெரிந்து கொண்டோம். இணைந்திருங்கள் ரேடியோ கொத்தகிரி 90.4 MHz.